தென்றல் ஆகஸ்ட் 2013 இதழில் சிறுகதை பகுதியில் நார்த் கிராஸ் ஜார்ஜியாவிலிருந்து லட்சுமி சங்கர் அவர்கள் எழுதியுள்ள அண்ணாவின் காதல் கடிதம். ஒலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மாலா, இந்த 17ஆம் தேதி வேணுவுக்கு 60வது பிறந்த நாள். ஆனா 60வது கல்யாணம்னு ஒன்னும் பண்ணிக்க போறது இல்லையா? சுகுண்டா சொன்னா நாம ஏதாவது சர்ப்ரைஸா பண்ணலாமே, என்ன சொல்ற என்றாள் பானு. பானு நாம என்று குறிப்பிட்டது 30 வருடங்களுக்கு மேலாக நெருக்கமாக பழகி வரும் எங்கள் நண்பர்கள் வட்டத்தை பற்றி. 1970களிலேயே அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்து இங்கேயே தங்கிவிட்டவர்கள் நாங்கள். எங்கள் பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் படித்து முடித்து வீட்டை விட்டு போய்விட்டார்கள். மழமளவென்று மெனு போட்டு யார் யார் என்னென்ன கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்து சர்ப்ரைஸ் பார்ட்டி என் வீட்டில் என்று முடிவானது. திட்டமிட்டபடி பார்ட்டி நடந்து முடிந்து பாத்திரங்களை தேய்த்து போட்டு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். சென்ற மாதம் ராமின் தாயார் இறந்து விட்டார். சென்னைக்கு போய்விட்டு வந்திருந்த அவர் சென்னையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார். ராமின் மனைவி கலா, நான் தான் இந்த பாழா போன வேலையினால ராம் கூட போக முடியாம போயிடுத்து என்று அங்கலாய்த்து கொண்டார். கலா ஒரு கைனகாலஜிஸ்ட். ராம் உடனே, இதோ பார் கலா, நானே ரிட்டையர் ஆயாச்சு, சம்பாதிச்சது போறும், கையும் காலும் நல்லா இருக்கச்சியே, 4 இடம் பார்த்துட்டு வரலாம்னா நீதான் வரமாட்டேங்கிற என்று அழுத்து கொண்டார். கலா உடனே, இன்னும் 5 வருஷம் நானும் ரிட்டையர் ஆயிடுவேன், நாம ஆசதீர ஊர் சுத்தலாம் என்றாள். அதற்குள் குமார், என்ன இருந்தாலும் நம்ம குரூப்லயே லக்கி கப்பிள் மாலாவும் பரேஷும் தான். மாமா ஸ்கூல்ல வேலை பாக்குறதுனால இந்த பேபி சிட்டர், சம்மர்ல குழந்தைங்களை என்ன பண்றது, வெக்கேஷன் டைம் எப்படி கோஆர்டினேட் பண்றது, இந்த கஷ்டம் எதுவும் இல்ல, இப்பவும் ஒரு அவசரம்னா சட்டுன்னு கிளம்பிடலாம் என்றார். நானும் பரேஷும் புன்னகைத்துக் கொண்டோம். குமார் சொன்னதில் உண்மை இருந்தது. அந்த காலத்தில் குழந்தைகள் பள்ளியிலிருந்து வருவதற்கு 1 மணி நேரம் முன்னோ பின்னோ நான் வீடு திரும்பி விடுவேன். சம்மரில் ஊரிலிருந்து பெற்றோர்களை குழந்தைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் வரவழைத்து பின்னர் வீட்டில் எரிமலை போல் சண்டை விழித்து தகராறுகள் ஏற்பட்டதில்லை. 2 வருடங்களுக்கு ஒரு முறை கோடை விடுமுறையில் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு சென்று சுற்றி பார்த்துவிட்டு வருவோம். பரேஷ் உடனே, குமார், மாலாவோட ஹைஸ்கூல் கவுன்சிலர் வேலையில அவ ஒன்னும் கனத்த செக் வீட்டுக்கு கொண்டு வரதில்ல, எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது இருக்கு என்றார். எங்கள் வட்டத்தில் எல்லா பெண்மணிகளும் என்ஜினியர், டாக்டர் இப்படி வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதற்குள் 10:30 ஆகிவிட்டிருந்தது. முன்ன மாதிரி இல்ல, அரட்டை அடிச்சுட்டு ராவெல்லாம் கண்முழிக்க முடியாது, நைட் டிரைவிங் வேற கஷ்டமா இருக்கு, வயசாச்சு, மாத்திரையெல்லாம் வேற சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக கிளம்பி விட்டார்கள். பரேஷ், ஆச்சு போய் படுத்துக்கலாம் என்றார். நான், நீங்க போங்க, எனக்கு என்னவோ தூக்கமே வரல, கொஞ்சம் டிவி பார்த்துட்டு வரேன் என்றேன். பரேஷ் படுக்க போய்விட்டார். லிவிங் ரூமில் டிவியை போட்டேன், அதில் கவனம் செல்லவில்லை, மனதில் ஏதேதோ ஓடிட்டு. குமார் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. நான் ஹைஸ்கூல் கவுன்சிலராக இருப்பதனால் எனக்கும் பரேஷுக்கும் வாழ்க்கை பிரச்சனைகள் குறைவு என்று. என் உள்மன வேதனை யாருக்கு தெரியும்? ஏன் கவுன்சிலராக வேண்டும் என்று வெறியுடன் இருந்தேன். சில ரகசியங்கள் கடைசி வரை வாழ்க்கையில் ரகசியங்களாகவே இருப்பதுதான் எல்லோருக்கும் நிம்மதி என்று தோன்றியது. மனம் வெடித்து விடும் போல் இருந்தது. அப்பொழுது எனக்கு 6 வயது இருக்கும். பக்கத்து வீட்டு பூமாவும் நானும் தோட்டத்தில் ஓடி பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தோம். அண்ணாவுக்கும் எனக்கும் 10 வயது வித்தியாசம். அண்ணா மூக்கணாங்கயிற்றை எடுத்துக்கொண்டு மாட்டு கொட்டகை பக்கம் போய்க் கொண்டிருந்ததை பார்த்தேன். சாதாரணமாக கோனார் பால் கறக்க வருவதற்கு முன் கண்டுக்குட்டியை பிடித்து கட்ட வேண்டியது அண்ணாவின் வேலை. உன்னை பிடித்து கட்டப் போகிறேன் என்று சில சமயம் என்னை பயமுறுத்துவான். நல்ல வேளை அண்ணா என்னை கவனிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு ஆசை தீர விளையாடிவிட்டு வீட்டுக்குள் போனேன். அம்மா, என்ன இந்த கோனாரை காணோம், சரி சரி கை காலெல்லாம் வரமின்றி சீப்பெடுத்துனுவா, பின்னி விடுறேன் என்றாள். அம்மா எனக்கு தலைவாரி பின்னி கொண்டிருந்த போது கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. அம்மா, கோனாரே என்ன இவ்வளோ லேட், மாடு பாவம் கத்துறது என்றாள். அதை ஏன் கேக்குறீங்க, மருமக அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கதா செய்தி வந்துச்சு, போயிட்டு வாரேன் என்றார். பின்பக்கம் போன கோனார் தடதடவென்று ஓடி வந்தவர், ஐயரூட்டமா, நம்ம தம்பி மாட்டு கொட்டாயில தூக்குல தொங்குது என்றார். அதன் பிறகு நடந்ததையெல்லாம் ஒரு நாவல் அளவுக்கு சொல்லிக் கொண்டே போகலாம். SSLC படித்துக் கொண்டிருந்த அண்ணா தன் கிளாஸ்மேட் கரஸ்பாண்டன்ட் மகள் ஜானகிக்கு ஒரு காதல் கடிதம் எழுதி போஸ்ட் செய்திருக்கிறான். போஸ்ட்மேன் போட்டு விட்டு போயிருந்த கடிதத்தை எடுத்து படித்த ஜானகியின் அம்மா புருஷனிடம் புகார் செய்ய தலைமை ஆசிரியர் அறைக்கு அழைக்கப்பட்ட அண்ணாவுக்கு செமையான உதவியுடன் பள்ளியை விட்டு நீங்கி போகும்படி உத்தரவும் கொடுக்கப்பட்டது. பயந்து போன அண்ணா பள்ளி முடிந்து வீட்டிற்கு வருவது போல் வந்து கன்றுக்குட்டியை கட்டும் கயிற்றை எடுத்து தூக்கு போட்டுக் கொண்டிருக்கிறான். அம்மாவும் அப்பாவும் நடைப்பிணம் ஆனார்கள். பாட்டிதான் எனக்காக அவர்கள் வாழ வேண்டும் என்று உபதேசம் செய்தார். கோனார் வந்து சத்தம் போட்டா தானே அண்ணா கண்ணுக்குட்டியை பிடித்து கட்டுவான். கோனார் வர்றதுக்கு முன்னாடியே அண்ணா கயத்தை எடுத்துட்டு போனா நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா ஒருமுறை என்னை இப்படி திட்டினாள். அடி பாவி, குழந்தைக்கு என்னடியே தெரியும், இவ்வளையும் கொன்னுடுவோம் வார்த்தையால, வாய மூடுடி என்று பாட்டி சத்தம் போட்டாள். அப்பாவின் அலுவலக கிளை ஒன்று கொல்கத்தாவில் இருந்தது. மாற்றல் வாங்கிக் கொண்டு கல்கத்தா வந்த என் பெற்றோர் தமிழகத்துடன் தங்கள் தொடர்பை துண்டித்துக் கொண்டனர். ஊரிலிருந்து யாரும் எங்களை பார்க்க வரவில்லை, நாங்களும் போகவில்லை. கொல்கத்தா வந்த பிறகு அண்ணாவை பற்றி அம்மாவும் அப்பாவும் எதுவுமே பேசுவதில்லை. அவனுடைய படம் கூட வீட்டில் எங்கும் மாட்டியிருக்காது. குழந்தைகளுக்கே இருக்கும் உள் சூட்சும உணர்வினால் அதே கோட்பாட்டையே நானும் பின்பற்றினேன். பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட போது நாம் புரிந்து கொள்வோம் என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் மேலே என்ன செய்யலாம் என்று கேட்டிருப்பானே பிள்ளை. இப்படி பண்ணியிருக்க மாட்டானே, அதிக கெடுபடியான பேரண்டிங் செய்துவிட்டோம் என்று சதா வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் என் பெற்றோர். நான் சைக்காலஜி படிக்க வேண்டும் என்றேன். என் அம்மா அப்பா ஒன்றும் சொல்லவில்லை. என் விஷயத்தில் அவர்கள் எதையும் என் இஷ்டத்துக்கு விட்டுவிட்டார்கள். அக்கறையற்ற அம்மா அப்பாவோ என்று கூட சில சமயம் எனக்கு தோன்றும். பக்கத்து பிளாட் பரேஷ் தாஸ் குப்தா என்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்ன போதும் ஒன்றும் சொல்லவில்லை. என் கல்யாணத்திற்காகவே காத்திருந்த மாதிரி ஓரிரு வருடங்களுக்குள் இருவரும் போய் சேர்ந்தார்கள். விடலை பருவத்தில் காதல் தோன்றுவது தப்பா? அண்ணா என்ன செய்து விட்டான்? நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கடிதம் எழுதி போட்டான். ஜானகியை என்ன கற்பழித்தானா? அண்ணா ரவுடியும் இல்லை, வகுப்பில் 10 ரேங்குகளுக்குள் வாங்கும் நல்ல குடும்பத்து பையன். பேச்சு போட்டி கட்டுரை போட்டி என்றும் கலந்து கொள்வான். அதிகமாக புத்தகம் படித்து கற்பனை வளம் ஜாஸ்தி என்று அம்மா சொல்லுவாள். வயது கோளாறு அவனை காதல் கடிதம் எழுத வைத்திருக்கிறது. கரஸ்பாண்டன்ட் சொன்னதை கேட்டவுடன் அண்ணாவை கூப்பிட்டு ஹெட்மாஸ்டர் படிப்பில் கவனம் செலுத்து என்று கண்டித்து அனுப்பியிருக்கலாம். பள்ளியை விட்டு நீக்க வேண்டுமா? அண்ணா ஏன் அப்பா அம்மாவிடம் நடந்ததை சொல்லவில்லை? தப்பு செய்தாலும் காலை கட்டிக்கொண்டு சரணனையும் நெருக்கம் இல்லையா? எங்கள் குடும்பமே சிதைந்து விட்டது. டிஸ்பங்ஷனல் ஃபேமிலி என்கிறார்களே, அப்படித்தான் இருந்தோம். கவுன்சிலராக நான் இருக்கும் பள்ளியில் 800 மேல் மாணவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் பிரச்சனைகள் இல்லை, ஆனால் ஒரு 100 பேருக்காவது ஏதோ ஒரு கஷ்டம் காதல் கோளாறுகளும் உண்டு. முதல் காதலை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக் கொள்கிறார்கள், சந்தோஷத்தில் சிறகடித்து பறக்கிறார்கள் அல்லது மனம் துவளுகிறார்கள் என்று ஆச்சரியப்படுவதுண்டு. மிஸ்ஸஸ் மாலா, வில் யூ லிசன் டு மீ என்று கேட்டுக்கொண்டு வரும் ஒவ்வொரு மாணவரும் எனக்கு அண்ணாவாகத்தான் தெரிகிறார்கள். அவரவர் பிரச்சனைக்கு மாற்று கூறும்போது ஏதோ ஒரு மன நிறைவு. டிவியை அணைத்துவிட்டு படுக்கப் போனேன். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.